We turn once again to continue our study in all that Jesus taught.
நாம் மீண்டுமாக இயேசு போதித்த அனைத்தும் என்ற தலைப்பில் தியானத்தை தொடர்கிறோம். மத்தேயு 27 அதிகாரம் 33 வசனத்தில் பார்க்கிறோம். கபாஸ்தலம் என்னும் அர்த்தம் கொண்ட கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் ருசி பார்த்து குடிக்க மனதில்லாத இருந்தவராய் இருந்தார். அவர் ஏன் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்று நாம் பார்த்தோம். சிலுவையில் உள்ள அந்த கடைசி நிமிடங்களில் அவர் விழிப்பாயிருந்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்வதற்கும், அவருடைய வலது புறத்தில் இருந்த அந்த கள்ளனை ரட்சிப்பதற்கு, தன்னுடைய தாயாரை யோவானத்திலே பொறுப்பை கொடுப்பதற்கு, தேவனே என்னை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்வதற்கும், இந்த காரியங்களில் முடித்த பிறகுதான் அவர் 48 வசனத்திலே அவர் அந்த கசப்பான காடியை அவர் குடிக்க அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு நபர் யதார்த்தமாக ஒரு வலி நிவாரண மருந்தை எடுத்துக்கொள்வது சாதாரண காரியம். ஆனால் ஆண்டவர் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்ப்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் ஏதோ நியாயப்பிரமாணத்திலே நாம் வாழக்கூடாது. சிறு சிறு காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலின்படி நாம் வாழ வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த இதிலிருந்து நாம் மரிக்கும் வரை நாம் அப்படி வாழ வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் நாம் அநேக காரியங்களை நாம் இழந்து விடுவோம். தேவன் நாம் இந்த உலகத்திலே அனைவருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கத்தை நாம் எழுந்து போக முடியும். நாம் பூமியிலே முழுமையாக தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். 35 வசனத்திலே அவர்கள் ஆண்டவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொள்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் படிக்கும் பொழுது அநேக முறை நாம் இந்த வாக்கியத்தை பார்க்கிறோம். தேவைத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறும் படிக்கு என்று.
For example, we saw that in Matthew chapter 1 and verse 22.
1st அதிகாரம் 22 வசனத்திலே பார்க்கிறோம்.
The virgin shall be with child. His birth in Bethlehem.
பெத்லகேமிலே கன்னிகைக்கு இந்த குமாரன் பிறப்பார் என்ற தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறும்படிக்கு. 2nd அதிகாரம் 6 வசனத்திலே வேத வாக்கியங்கள் தீர்க்கதரிசனங்களால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு. மத்தேயு 2nd அதிகாரம் 5th வசனம் 6th வசனம் அவர் எகிப்துக்கு சென்று அவர் திரும்பி வரும்படி. 2nd அதிகாரம் 15th வசனத்தில் பார்க்கிறோம். வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு என்னுடைய மகனை நான் எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்தேன். மத்தேயு 2nd அதிகாரம் 23rd வசனத்திலே பார்த்தோம். அவர் நாசரேத்தில் தங்கியிருந்தார். ஏனென்றால் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு. அவர் கப்பர்நகூமுக்கு அவர் நாசரேத்திலிருந்து அவர் சென்ற போதும் கூட 4th அதிகாரம் 13rd வசனம் 14th வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு. இவ்வாறாக முழு சுவிசேஷம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். 12th அதிகாரம் 17th வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு. இப்பொழுது இயேசு சிலுவையிலே தொங்கக்கூடிய இந்த பகுதிக்கு வருகிறோம். அவர்கள் ஆண்டவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். இது இயேசு செய்த காரியம் அல்ல, இது ரோம போர்ச்சுகர்கள் செய்த காரியம். ஆனால் அந்த காரியம் கூட தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. சங்கீதத்திலே 22nd அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது இயேசு தேவனால் பிதாவால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் கைவிடப்பட்டதை குறிக்கிறது. சங்கீதம் முழுவதும் தீர்க்கதரிசனம் அல்ல. சில காரியங்கள் தாவீதினுடைய சொந்த அனுபவமாகவும் இருந்திருக்கிறது. மற்ற காரியங்கள் தீர்க்கதரிசனமாகவும் சங்கீதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 22nd அதிகாரம் 16th வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் என்னுடைய பாதங்களையும் என்னுடைய கால்களையும் அவர்கள் அம்புகளால் அவர்கள் எய்தார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது என்னுடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டார்கள். அதுதான் மத்தேயு 27 அதிகாரம் 35 வசனத்தை பார்க்கிறோம். ரோம போஸ்தவர்கள் கூட அவர்கள் அறியாமலே ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுகிறார்கள். தாவீதினால் 1000 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். இயேசு செய்த சில காரியங்கள் மட்டுமல்ல, பிறர் செய்த சில காரியங்களும் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு நடந்திருக்கிறது. இந்த 48 வசனத்தை யோவான் 19 அதிகாரம் 28 வசனத்தில் பார்த்தோம்னால் வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு என்று பார்க்கிறோம். அவர் தாகமாக இருந்த பொழுது அவருக்கு கசப்பான காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவுக்கென்று அவர் பிறந்ததிலிருந்து, பெத்லகேம் இல்லை, அவர் பிறந்ததிலிருந்து சிலுவைக்கு அவர் போகும் வரைக்கும், அவருடைய உயிர்த்தெழுதலும் கூட, அவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு தேவன் திட்டமிட்டார். சகலமும் அவருடைய அசைவுகள் தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? தன்னுடைய வாழ்க்கைக்கென்று பிதாவாகிய தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று இயேசு உணர்ந்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 139 அதிகாரம் 16 வசனம், என்னுடைய தாயின் கருவிலே நான் உருவாவதற்கு முன்பே 13 வசனம், நான் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாகவே உம்முடைய கண்கள் என்னை கண்டது, உம்முடைய புஸ்தகத்திலே என்னை குறித்து எழுதியிருந்தது. என்னுடைய நாட்கள் ஒன்றிலும் உருவாகுவதற்கு முன்பே என்னை குறித்து எழுதியிருந்தது. தாவீது எந்த வயதிலே அவர் ராஜாவாக வேண்டும், முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் 37 வயதிலே ராஜாவாக வேண்டும், அவன் 70 வயதிலே அவன் மறிக்க வேண்டும் என்று சகலமும் அவர் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். எவ்வளவு வெகு அதிகமாய், எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் உங்களுக்கு நன்மையா இருக்கும். முழு வேதத்திலே உள்ள ஒரு சத்தியம் என்னவென்றால், யோவான் 17 அதிகாரம் 23 வசனம், தேவன் இயேசுவை நேசித்தது போலவே நம்மை தேவன் நேசிக்கிறார். யோவான் 17 அதிகாரம் 23 வசனம், இயேசுவை அவர் நேசித்தது போலவே நம்மை நேசிக்கிறார். அது உண்மை என்றால் அது உண்மைதான். இயேசுக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை அவர் பிறந்ததிலிருந்து அவர் மரணம் வரைக்கும் வைத்திருந்தால், நம்முடைய வாழ்க்கைக்கென்றும் அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் அதை விசுவாசித்து அதை தொடராத பட்சத்திலே அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. இயேசு எப்பொழுதும் தொடர்ந்து தேவனிடத்திலே அவர் ஜெபித்து அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு அவர் உணர்வுள்ளவராய் இருக்கும்படிக்கு அவர் ஒரு சாலையில் நடந்து செல்வார். தேவனுடைய ஆவியானவர் நீ இங்கு நில் என்று சொல்வார். அப்போ நீ மேலே ஏறிட்டுப்பார் என்று சொல்வார். அங்கே ஒரு மனிதன் இருப்பான், அவருடைய வீட்டுக்கு செல்வார். அவர்கள் கலிலே கடலிலே இருக்கும் பொழுது நீ சீதோனுக்கு செல் என்று சொல்வார். அவர் நடந்து அங்கு செல்வார். இப்படி அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் வாழ்வதற்கென்று ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். தொடர்ச்சியாய் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்வது, இயேசு கிறிஸ்துவை போல மாறும் அந்த தலத்திற்கு நாம் செல்வதற்கு, ரோமர் 8 அதிகாரம் 29 அதிகார வசனம், இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கென்று நாம் முன்னே குறிக்கப்பட்டிருக்கிறோம். கார்களிலே இருக்கக்கூடிய GPS வலதுபுறம் செல்ல வேண்டுமா இல்ல இடதுபுறம் செல்ல வேண்டுமா என்று காட்டுவதை போல, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இறுதி நாள் வரைக்கும் நாம் செல்ல வேண்டிய பாதையை நமக்கு காட்டுவார். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமானால், வண்டி ஓட்டுக்கூடிய GPS டிரைவர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் அது ஜிபிஎஸ் மனம் தளராதபடிக்கு மீண்டும் சரியான பாதையில செல்வது எப்படி என்ற வழியை காட்டுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார். நாம் தொடர்ச்சியாய் பல இடங்களிலே வேத வாக்கியம் நிறைவேறும்படி, வேதம் வாக்கியம் நிறைவேறும்படி என்று நாம் பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பரிசுத்தாவின் உணர்த்துதல்படி இவன் நடந்தான், வேத வாக்கியத்தின்படி இவன் நடந்தான், வேத வாக்கியங்கள் இவன் வாழ்க்கையில் நிறைவேறுது என்ற காரியங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும். மறுபடியும் பிறந்த வருடத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க முடியும். அதற்கு முன்பதாக நாம் குறித்த காலங்களை குறித்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அறியாமை உள்ள காலங்களை அவர் பார்க்காதவரை போல இருக்கிறார். நாம் நம்முடைய தன்னிச்சையான வாழ்க்கையிலிருந்து தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வர வேண்டும். இயேசு மிகவும் வித்தியாசமாக வாழ்ந்தார். இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஆதாமை போல நாம் வாழ வேண்டாம். ஆதாமிற்கு முன்பதாக இரண்டு வாழ்க்கை முறைக்கான ஒரு தேர்ந்தெடுப்பு இருந்தது. ஒன்று, நன்மை தீமை அறியக்கூடிய அறிவை நாம் எடுத்துக்கொண்டு தேவனை சார்ந்து கொள்ள தேவையில்லை, நாமே எது சிறந்தது என்று தெரிந்து கொண்டு நம்முடைய சொந்த மூளை அறிவை பயன்படுத்தி வாழ முடியும். இப்படித்தான் இன்று ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அநேக கிறிஸ்தவர்களும் இப்படி வாழ்கிறார்கள். மற்ற ஒன்று, அந்த ஜீவ விருட்சம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு நிரப்பப்படுவதை வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் அப்படி நிரம்பி அவர் வழிநடத்துவதற்கு இசைந்து கொடுப்பது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறது போல அந்த அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேலை அவ்வப்பொழுது நடத்தி சென்றது போல, தேவன் இஸ்ரவேலர்களுக்கு எகிப்திலிருந்து கானானுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று முழு வரைபடத்தையும் கொடுக்கவில்லை. அப்படி கொடுப்பார் என்றால் நான் தேவனை சார்ந்து கொள்ள தேவையில்லை, தேவனிடத்தில் ஆலோசனை பெற தேவையில்லை. ஆனால் இந்த அக்கினி ஸ்தம்பம் அது நிமிடத்திற்கு நிமிடமாக அது வழி நடத்தியது. என்னாகமத்திலே ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கிறது. என்னாகமம் 9:18 நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வசனம். 17 மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக் கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயிர் எழும்பும் பொழுது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலானாகிலும் இரவிலானாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது 2 ஒரு மாதமாவது, 1 வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். சில சமயங்கள் மேகம் காலையிலிருந்து இரவு மாலை வரை அவர்கள் அங்கே இருக்கும். ஆனால் அவர்களுடைய கூடாரங்களை எல்லாம் நட்டு அதை வைப்பார்கள். ஆனால் காலையிலே அவர்கள் எந்திரித்து பார்க்கும் பொழுது அந்த மேகம் அசையும் பொழுது உடனடியாக அந்த கூடாரத்தை எல்லாம் எடுத்துக் கொள்வார்கள். சில சமயங்களிலே 22 முழு வருஷம் அவர்கள் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளாக பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மேகம் அசையாமல் அங்கேயே இருக்கும். தேவன் அவர்களுக்கு அடுத்தது அவர்கள் எங்கே செல்ல போகிறார்கள் என்று அவர்களுக்கு காட்டவில்லை. இது பரிசுத்தாவியானவர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதற்கு ஒரு அழகான ஒரு சித்திரமாய் இருக்கிறது. இயேசு தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் ஆதாமை போல நன்மை தீமை அறிகிற அறிவினால் நாம் வாழ கூடாது. நாம் பரிசுத்தாவியை சார்ந்து கொண்டு வாழும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். மத்தேயு 27 பார்க்கிறோம். அவருடைய தலையின் சரசின் அருகிலே ஒரு பலகை வைத்து அதில் அவர் இயேசு என்ற பெயரை எழுதினார்கள். அவருக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் கலர்கள் இரண்டு பேர் இருந்தார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். இதுவும் சங்கீதம் 22 தீர்க்கசமாக எழுதப்பட்டிருக்கிறது. 7 சங்கீதம் 22:7 என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை தூக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும். அதேதான் மத்தேயுவிலே பார்க்கிறோம், இவன் தேவனில் நம்பிக்கையா இருக்கிறானே அவர் இவனை ரட்சிக்கட்டும் என்று அதே வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய செய்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் செய்கிறதும். சங்கீதம் 22 பார்க்கக்கூடிய அநேக வார்த்தைகள் இப்படியே இங்கு நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியம் வேதபாரகரும் மூப்பரும் 41 பரிகாசம் பண்ணுகிறார்கள். இவன் மற்றவர்கள் ரச்சித்தான் தன்னைத்தானே ரச்சித்துக் கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவில் இருந்து இறங்கி வரட்டும். 44 அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அவரை நிந்திக்கிறார்கள். ஆனால் அந்த கள்ளனை ஒரு கள்ளன் மனந்திரும்ப செய்தது என்ன? இப்படிப்பட்ட எல்லா பரியாசங்களிலும் தூஷணங்களிலும் இயேசு அவர் அமைதியாக இருந்ததை அவன் பார்த்தான். எப்படி பிலாத்து முன்பதாக அவர் தவறாக குற்றம் சாட்டப்பட்ட பொழுது அமைதியாக இருந்தாரோ, அதே போல சிலுவையிலும் அவர் நிந்திக்கப்பட்ட போது அமைதியாக இருந்தார். அதை பார்த்த பொழுது அந்த கள்ளன் மனந்திருமான். ஒருவேளை அதற்கு முன்பு அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டான். ஆனால் இந்த மனிதன் ஒரு எதற்கும் பதில் சொல்லாதபடிக்கு அவர் சிலுவையிலே அமைதியாக இருக்கிறதை அவன் பார்த்தான். ஜனங்கள் எல்லாரும் எப்படி அவரை நிந்திக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள், பரியாசம் செய்கிறார்கள் என்பதை பார்த்ததும் அவர் பிதாவே இவர்கள் செய்கிறதை அறியாது இருக்கிறார்களே என்று அவர் சொன்னதை அவன் கேட்கிறான். தன்னுடைய தாயை யோவான் இடத்திலே என்னை தாயை பொறுப்பெடுத்துக்கொள் என்று அவர் ஒப்புக் கொடுக்கிறதையும் அவன் பார்க்கிறான். இதையெல்லாம் பார்த்து அவன் குத்தப்படுகிறான், உணர்த்தப்படுகிறான். இவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. ஆகவேதான் அவன் திரும்பி மற்ற ஒரு கள்ளனிடத்திலே சொல்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? லூக்கா 23:41 நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இந்த மனிதனோ எந்த குற்றமும் செய்யவில்லை. இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் திரும்ப வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்கிறான். எப்படி அவன் செய்தது தவறு என்பதை அவன் இப்பொழுது உணர்ந்து கொண்டான். ஒரு நபர் அமைதியாக இருக்கும் போது தனக்கு விரோதமாக சொல்லப்படக்கூடிய ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதில் சொல்லாமல் பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தாவியானவர் இந்த கள்ளனுக்கு வெளிப்பாட்டை தருகிறார். இவர்தான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறான் என்ற வெளிப்பாட்டை. இவ்வாறாக தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் பதில் சொல்லாதபடிக்கு, அவர்கள் பிரதித்தரம் செய்யாதபடிக்கு தவறான குற்றச்சாட்டுகளுக்கு, பிறருக்கு இவர்கள் தேவனுடைய குமாரராக இருக்கிறார் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். நம்மையும் பரியாசம் செய்கிறவர்களுக்கு அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும். 9 இயேசு ஏழி ஏழி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். அந்த நேரம் தான் அந்த 3 6 முதல் 9 அவர் அந்த நித்தியமான நரகத்தை, அவர் மனிதர்கள் அனைவரும் சந்திக்கக்கூடிய அந்த நித்திய நரகத்தை அவர் சுருக்கி அவர் 3 அவரால் அனுபவிக்க முடிந்தது. அது மிக ஆழமான கொடூரமான ஒரு வேதனையா இருந்தது. நாம் இயேசுவை நாம் முகத்துக்கு முகம் நேராக பார்க்கும் பொழுது அவர் நமக்காக எவ்வளவு சகித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்கிறார். அவர் தன்னுடைய முழு வாழ்க்கையிலும் தேவனை தேவனே என்று அவர் ஒருபோதும் அழைத்ததில்லை. எப்பொழுதும் பிதாவே பிதாவே என்று அழைப்பார். ஆனால் இந்த ஒரு முறை தான் அவர் தேவனே தேவனே என்று அழைத்தார். ஏனென்றால் இப்பொழுது அவர் பிறருடைய பாவங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளியாய் மனித குலத்தினுடைய பாவத்தை தானே முன்வந்து எடுத்துக்கொண்டு ஒரு குற்றவாளியாய் அண்ட சராசரத்தின் நியாயபதிக்கு முன்பாக நிற்கிறார். அங்கே எந்த ஒரு முரட்டாட்டமும் இல்லை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை ஒருவேளை முரட்டாட்டமாய் தோன்றலாம். ஆனால் அந்த அந்த நொடியிலே கைவிடப்படும் பொழுது அவர் ஏதோ வார்த்தையினால் அவர் சொல்லவில்லை, அவர் மெய்யாகவே அவர் கைவிடப்பட்டார். நீர் என்னை கைவிட்டீர் என்று தெரியவில்லை, ஆனால் நீர் அப்பொழுதும் என்னுடைய தேவன் நீர்தான் என்று அவர் அறிக்கை செய்கிறார். நீர் என்னை கைவிட்டதை என்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நீர் என்னுடைய தேவன். அவர் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டபடினால், அவர் நரகத்தை அங்கு அனுபவிக்கிறபடினால் அவர் கைவிடப்பட்டார். இந்த இடத்தில் இயேசுனுடைய மாதிரியிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும்? சில சமயங்களில் தேவன் ஏன் சில வித்தியாசமான வழிகளில் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்று புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் என் தேவனே, என் தேவனே, நீர் என்னுடைய தகப்பன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு இயேசு பிதாவினுடைய தேவனுடைய உறவு மீண்டுமாய் சேர்க்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சிலர் இவன் ஏலி ஏலி என்று சொன்ன போது அவர் எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் அவ்வளவு சத்தமாய் உரத்த சத்தமாய் ஆண்டவர் என்ன சொன்னார்? மகா சத்தமாய் 50 வசனம். மற்றொரு சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், முதலாவதாக முடிந்தது என்று சொன்னார். அது யோவான் 19:30 வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா 23:46 வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், தேவனே என்று சொல்லவில்லை, பிதாவே என்று சொல்கிறார். அந்த உறவு மீண்டுமாய் அவர் அந்த தொடர்பு அவருக்கு கிடைத்து விட்டது. பிதாவே, உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி சுவிசேஷத்தை மற்ற சுவிசேஷத்தோடு கூட வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் பல காரியங்கள் புரிந்து கொள்கிறோம். அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது 51 வசனம், தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பழைய ஏற்பாட்டிலே தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் இருந்தார். அதற்கு முன்பு ஒரு திரைச்சிலை இருக்கும். இப்பொழுது அது கிழிந்ததன் அடையாளம் என்னவென்றால், இப்பொழுது அது திறந்திருக்கிறது. மனிதன் நேரடியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும் என்பதை உணர்த்தும்படிக்கு அது அதற்கான விலை அவர் ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறது.
That's a big subject in itself, but it was in the flesh of Jesus to symbolize that veil was torn.
லூக்கா 10 அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசுனுடைய அந்த சரீரம் அந்த தெரிச்சலை கடையாளமா இருக்கிறது. அது அந்த தெரிச்சலை தெரிச்சலை மேலிருந்து கீழ் வரை கிழிந்தது. அது தேவனால் சம்பவித்தது என்பதை உணர்த்தும்படிக்கு கல்லறைகள் அப்பொழுது திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. எப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்தார்கள். அவர்கள் இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் வரை அவர்களால் உயிரோடு எழும்ப முடியவில்லை. இயேசு தான் மருத்துவரிலிருந்து முதலாவதாக எழுந்தவர். அந்த சரீரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதற்கு பிறகுதான் அவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் இப்பொழுது பரலோகத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள், உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட. பிறகு 100 54 வசனம், அவன் கண்டதை எல்லாம் பார்த்து நடந்ததையெல்லாம் பார்த்து இவன் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தான். சிலுவையிலே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்று நாம் பார்ப்பது ஆச்சரியமா இருக்கும். நாம் தேவனுக்கு உண்மையா இருப்போமானால் புறஜாதியார்கள் கூட அவர்கள் நம்முடைய சாட்சியை பார்த்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நம்முடைய தியானத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே தொடரலாம்.